إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் முதலாவது நாங்கள் அதனை எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய குடும்பம் சீராக அமைகின்ற பொழுதுதான் வெளி மக்களுக்கும் அதே போன்று வெளியில இருக்கக்கூடிய சிறு பராயத்தில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு சில விடயங்களை அவர்களுக்கும் நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற விஷயங்களை செய்ய முடியுமாக இருக்கிறது. நாம் எங்களை சீர்திருத்தாமல் அல்லது எங்களுடைய பிள்ளைகளை சீர்திருத்தாமல் எங்களுடைய குடும்பங்களிலே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் ஏனையவர்களுக்கு நல்லதை சொல்லி தீயதை தடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அப்படியான ஒரு வேலையிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது முதலாவது உங்களோட பிள்ளைகளை பாருங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் அநேகமான மனிதர்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலே இது சரியாக இஸ்லாத்தை விளங்கியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. என்றாலும் மனிதர்களிலே அதிகமானவர்கள் இப்படித்தான் பார்க்கிறார்கள். நாம் யாரிடமாவது சென்று ஒரு குறை அவர்களுடைய குறைகளை திருத்த சென்றால் அல்லது ஒரு பிள்ளையினுடைய குறையை திருத்த சென்றால் ஒரு பெற்றோரின் மூலமாக சரி அடுத்த கணம் எங்களை நோக்கித்தான் அந்த கை நீட்டப்படுகிறது. எங்களுடைய பிள்ளைகளை நோக்கி எங்களுடைய குடும்பத்தை நோக்கி அவர்களை நீங்கள் முதலாவது திருத்துங்கள் அல்லது நீங்கள் திருத்துங்கள் என்ற ஒரு விஷயம்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையில் இது பிழை, இப்படி யாரும் கதைக்க முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், உங்களிடத்திலே வந்து யாராவது உங்களிடத்திலே இல்லாத ஒரு குறையை சொல்லி உங்களை திட்டினால் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவரிடத்திலே உள்ள குறையை கூட சொல்லாதீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு போதனை செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், வையரக பி அம்பில் லைசஹு வஃபீக. யாராவது ஒரு மனிதர் வந்து உங்களை திட்டி அல்லது உங்களிடத்திலே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து உங்களை குறை சொல்லினால் நீங்கள் அந்த இடத்தில் அவரிடத்திலே உள்ளதை கூட சொல்லி காட்டாதீர்கள். அது அந்த இடம் அல்ல, அது பொருத்தமான இடம் அல்ல. ஆனால் மனிதர்களிலே அதிகமானவர்களுடைய நிலைமை அவர்களுடைய தவறுகளை, அதாவது தடுக்க வருபவர்களிடம் இவர்களுடைய தவறுகளை சொல்லி அவர்களை மடக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தவர்களுடைய தீமைகளை தாங்கள் தீமை செய்வதற்கு கேடயமாக பயன்படுத்துகின்ற நிகழ்வுகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு போனால் எங்களில் யார் திருந்துவது, யார் திருத்துவது? ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் செய்கிறார்கள் நானும் செய்ய வேண்டும் என்று போனால், அல்லது திருத்துகின்றவர்களுக்கும் இப்படியான ஒரு கரியை பூசி அனுப்பினால் எப்படி ஒருவருக்கு உபதேசம் செய்வதற்கு மனது வரும்? அதே போன்று எப்படி ஒருவர் திருந்துவதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது. எனவே குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் அதே குர்ஆன் ஹதீஸை எங்களுடைய சகல விஷயங்களிலும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். இப்ப குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிவிட்டு தவறுகள் விஷயத்தில் மனிதர்களை பின்பற்றுகின்ற ஒரு நிலைப்பாடுதான் எங்களிடத்திலே காணப்படுகிறது. தவறுக்கு முன்னுதாரணம், நாங்கள் செய்யக்கூடிய பிழைகளுக்கு முன்னுதாரணம் குர்ஆன் ஹதீஸ் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் எங்களிடத்திலே தவறுகளை செய்யுங்கள், பிழைகளை செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள் என்று பிழையான விஷயங்களை அது கட்டளையிடுவது கிடையாது. மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் அடுத்தவர்களை பார்த்துத்தான் தங்களை மோசமாக்கிக் கொள்கிறார்கள். இந்த போக்கை நாங்கள் நிறுத்த வேண்டும். எங்களிடத்திலே இரண்டு விதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒன்று, தீமைகள் தவறுகள் எங்களிடத்திலே இருந்தால் நாங்கள் திருந்துவதோடு அடிப்படையாக எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் திருத்த வேண்டும். அதே போன்று எங்களுடைய பிள்ளைகள் மோசமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பகுதியை நாங்கள் விட்டுவிடவும் கூடாது. அதே போன்று அவர் யார் எங்களிடத்திலே வந்து ஒரு தவறை சுட்டி காட்டுகின்றார்களோ அவர்களிடத்திலோ அல்லது அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலோ தவறுகள் இருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய தவறுகளுக்கு கேடயமாக அதனை பயன்படுத்தவும் கூடாது. இந்த நடைமுறை சரியாக எங்களிடத்திலே வந்தால்தான் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற பகுதி சீராக இருக்கும், அதே போன்று தீமைகள் ஒளியும், எல்லோரும் இந்த பணியிலே ஈடுபடக்கூடிய ஒரு மனோநிலை உருவாகும். இன்று அநேகமான பெற்றோர்களுடைய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே மிக வேகமாக இருந்த பெற்றோர்கள் அடுத்தவர்களுடைய தவறுகளை கண்டால் மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவர்களுடைய விஷயத்திலே ஒரு சரியான ஒரு முடிவு வேண்டும், அவர்களை அந்த தீமையிலிருந்து தடுக்க வேண்டும் என்று உன்னிப்பாக இருந்தவர்கள் இன்று சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய வீட்டிலே நடக்கக்கூடிய தவறுகள், அவர்களுடைய பிள்ளைகளிலே நடக்கக்கூடிய தவறுகள் இன்று அவர்களை தலைகுனிய வைத்திருக்கின்றன. அந்த தலைகுனிவுக்கு உள்ளாகுவதற்கு அடுத்த முஸ்லிம்களும் காரணமாக இருக்கிறார்கள். எனவே இந்த போக்கை முதலாவது எங்களிடத்திலே நாங்கள் மாற்ற வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் அடுத்தவர்களுடைய தீமையை எங்களுடைய தீமைக்கு பகடக்காயாக அதனை ஒரு கேடயமாக பயன்படுத்தி தொடர்ந்து நாம் தீமை செய்கின்ற விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது. இது வஹியை மட்டும் பின்பற்றுகின்ற, குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுடைய அழகு அல்ல. எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் மனிதர்கள் அல்ல. குர்ஆன் ஹதீஸிலே ஒன்று இருக்கிறதா, அதுதான் அதற்குரிய ஆதாரம். ஒன்றை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒன்றிலிருந்து நாங்கள் கவிழ்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, உண்மையான விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய வஹிதான் ஆதாரம். பிற மனிதர்கள் ஆதாரமாக இருக்க முடியாது. பிற மனிதர்களை அவர்கள் ஆதாரமாக எடுக்க சென்றால் அவர்கள் தக்லீத் என்ற ஒரு விஷயத்திற்கும், அதே போன்று வஹியை விட்டுவிட்டு குர்ஆன் ஹதீஸை விட்டுவிட்டு மனிதர்களை பின்பற்றுகின்ற ஒரு விடயத்திற்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகிவிடக் கூடாது. ஷைத்தான் மெல்ல மெல்ல இந்த ஒரு நிலைமையை நோக்கி எங்களை தள்ளிவிடுவான். எனவே இதற்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம், எங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவர்களை இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்று அநேகமானவர்கள் சிறு பிள்ளைகள் விடக்கூடிய தவறுகள் விஷயத்தில் மிக பொடுபோக்காக இருக்கிறார்கள். சிறு பிள்ளைதானே, அவர்களுக்கு என பாவம் எழுதப்படுவதில்லை தானே என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் இருந்து விடுகிறார்கள். அது இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய நடைமுறை அல்ல. எங்களுடைய சிறு பிள்ளைகளையும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர்க்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளை மாற்றுகின்ற ஒரு பாரிய ஒரு சக்தி பெற்றோர்களுக்கு இருப்பதாகத்தான் கருதுகிறார்கள். அல்லாஹினுடைய வகி அதான் குல்லு மௌலூதின் யூலது ஆலல் பித்ரா, பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்திலே தான் அவர்கள் பிறக்கிறார்கள். இயற்கையான அந்த இஸ்லாமிய அடிப்படையிலே தான் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக மாற்றுகிறார்கள், அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், அவர்களை நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள், அவர்களை முஷ்ரிக்குகளாக மாற்றுகிறார்கள். எனவே பெற்றோர்களுடைய அந்த ஆரம்ப வளர்ப்பிலே பாரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஒரு பிள்ளை, எங்களுடைய பிள்ளை சரியான ஒரு முஸ்லிமான ஒரு பிள்ளையாக, ஒரு விசுவாசியான ஒரு பிள்ளையாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு பெற்றோரிடத்திலே தான் இருக்கிறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், அவர்கள் தான் மாற்றுகிறார்கள். அந்த பிள்ளைகள் இஸ்லாத்திலே தான் பிறக்கின்றன. இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் அவர்கள் இந்த கோலங்களுக்கு மாற்றிவிடுகிறார்கள். சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் வெற்று பாத்திரத்தை போன்று அதிலே ஆரம்பத்திலே எதனை நாங்கள் ஊற்றி நிரப்புகின்றோமோ அதுதான் அவர்களிடத்திலே நிரம். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் வளருவார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாத்திலே வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை, இஸ்லாமிய சிந்தையினின் அடிப்படையிலே வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளை நல்ல மார்க்க விஷயங்கள் ஊட்டி அவர்களை நிறைத்து வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகளை பொடுபோக்காக விடுகின்றோம். அவர்களுடைய சிந்தனையிலே நிரம்புவதெல்லாம் உலக சிந்தனைகளும், அதே போன்று மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகளும், மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகளும் தான் அவர்களுடைய உள்ளங்களிலே ஊட்டி வளர்க்கப்படுகின்றன. அதன் பிறகு அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த குழந்தை இல்லை. இதை எத்தனையோ பெற்றோர்கள் உணர்வதற்கு மறுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், ஒரு ஹதீஸிலே மிக தெளிவாக சொன்னார்கள், பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பு அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், 7 வயதானால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழும்படி ஏவுங்கள் என்று சொன்னார்கள். 7 வயது பிள்ளைக்கு தொழும்படி ஏவ சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே பிள்ளை 10 வயதானால் அதன் பிறகு அந்த பிள்ளை தொழவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி அலைஹா அஷ்ரஸ்தினி, 10 வயதாகியதன் பிறகு அதற்காக வேண்டி அவர்களுக்கு அடியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரக்கூடிய நடைமுறை, சிறு வயதிலேயே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை கொடுத்து அவர்களை விட்டும் தடுக்க வேண்டிய தீமையான விஷயங்களை நாங்கள் தடுத்து அழகான முறையிலே அவர்களை வளர்த்தாத்தான் நாங்கள் ஒரு அவர்கள் பருவ வயது அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சுலபமாக இலகுவான முறையிலே அவர்கள் இஸ்லாத்தை தொலைவிக் கொள்வதற்கு இஸ்லாத்திலே அவர்கள் வளர்வதற்கு இலகுவாக அது அல்லாமல் அதனை பற்றிய மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பிள்ளை கரண்டை ஒடுத்துகிறது எந்த கணக்கும் இல்லை, பிள்ளை நின்று கொண்டு சாப்பிடுகிறது எந்த கணக்கும் இல்லை, தண்ணீர் குடிக்கின்ற முறைகளிலே பிள்ளைகள் கணக்கில்லாமல் தள்ளி குடிக்கிறது அதை பற்றி எந்த ஒரு கணக்கும் இல்லை, பிள்ளை நின்று கொண்டு செருப்பு போடுகிறது அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதே போன்று பிள்ளை வணக்க வழிபாடுகள் தொழுகைகள் விஷயத்திலே எந்த கவனமும் இல்லை அதனை நாங்கள் கவனிக்காமல் இருக்கிறோம். இப்படியான குளறுபடிகள் கோளாறுகளை அடிப்படையிலே எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால் நாளை அந்த பிள்ளை வழிகேடுதான் அந்த பிள்ளைக்கு மிகவும் நெருக்கமான பாதையாக இருக்கும். இஸ்லாம் என்பது மிக தூரமான பாதையாக அந்த பிள்ளைக்கு அமைந்துவிடும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அல்லாஹ் எங்கள் ஒவ்வொரு பெற்றோரையும் இந்த விஷயத்திலே கவனிக்கக்கூடியவர்களாக சரியான பராமரிப்பிலே குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈட்டங்கனிகள் சதகாவாக வந்து சேர்ந்திருக்கின்றன. ஒரு அறையிலே அவைகள் எல்லாம் குமிக்கப்பட்டிருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு சிறு பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஈட்டங்கனியை போய் எடுத்து அதுல ஒரு கனியை எடுத்து சாப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதனை தடுத்து நிறுத்துகிறார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய குடும்பங்களை பொறுத்தவரையில் சதக்காவான பொருள்களை அவர்கள் சாப்பிட முடியாது, ஹதியாவான பொருள்களை அவர்களுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை, ஆனால் சதக்காவில் இருக்கக்கூடியவைகள் அவர்களுக்கு ஹராம். இந்த குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஈத்தம்பழங்கள் எல்லாம் சதக்காவின் மூலம் கிடைத்த ஈத்தம்பழங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பராயம் அந்த ஈத்தம்பழத்தை எடுத்து சாப்பிட செல்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். தடுத்து நிறுத்தி அந்த கையிலே இருந்த ஈத்தம்பழத்தை வாங்கி போட்டு விட்டு சொல்கிறார்கள், இது நபிமார்களுடைய குடும்பமாகிய எங்களுக்கு அகலுல் பைத்துக்கு இது ஹராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய சிந்தனை எப்படி வேலை செய்யும்? ஒரு ஈத்தம்பழம், அது சிறு பிள்ளை, அது என்ன ஒரு பசியிலே ஒரு உணர்விலே சாப்பிடுகிறது, இதையுமா விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வரலாம். ஆனால் ஹராமான ஒரு விஷயம் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் எங்களுடைய கண் முன்னுக்கு அது நிகழக்கூடாது என்கின்ற விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார். இந்த ஒரு நடைமுறை இவ்வாறான ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்கவில்லை என்றால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சீர்படுத்த முடியாது. அவர்கள் பிழையான வழிகளை நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள். அதற்கு அவர்கள் செல்லக்கூடிய வெளிச்சூழல்களும் காரணம், அதே போன்று வெளி அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பிழையான கலாச்சாரங்களும் காரணம், இதன் காரணமாக பிழையான வழியிலே அவர்கள் செல்லுவதற்கு முயற்சிப்பார்கள். உடனுக்குடன் முலையிலேயே அந்த தவறுகளையும் தீமைகளையும் கிள்ளி எறியக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருந்தால்தான் அவர்களுடைய பிள்ளையை நாளை அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற முடியும். இல்லாவிட்டால் அவர்களை கணக்கெடுக்கவும் மாட்டார்கள், அவர்களுடைய மார்க்கத்தையும் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுடைய சிந்தனைகளில் நிரம்பி இருப்பது உலக சிந்தனைகள், ஹராம் ஹலால் பற்றிய சிந்தனை அல்ல, அல்லாஹை பற்றிய சிந்தனை அல்ல, அதே போன்று மார்க்கத்தை பற்றிய சிந்தனை அல்ல. அதனை அவர்களுக்கு சிந்திப்பதற்கு கூட இந்த காலத்திலே நேரம் கொடுக்கப்படவில்லை. காரணம், உலக அறிவுகள் அதிகபட்சமாக புகுத்தப்படுகின்றன. ஒரு சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 5 ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஸ்கூல் பாடசாலை, பிறகு மதியத்துக்கு பிறகு டியூஷன், அதற்கு பிறகு விளையாட்டு, அதற்கு பிறகு படித்த பாடங்களை மீட்டுகின்ற வேலை, பயிற்சிகளை எழுதுகின்ற வேலை. இந்த பிள்ளை எங்கே அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படியே அந்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய சிந்தனையிலே உலக சிந்தனைகளே வளருவதன் காரணமாக திடீரென்று நீங்கள் கொண்டு போய் மார்க்க கல்வியை கொடுத்தால், அல்லது ஒரு அல்லாஹ்வினுடைய பயத்தை கொடுத்தால், அல்லாஹ்வினுடைய ஒரு நம்பிக்கையை கொடுத்தால், அது அவர்களுடைய உள்ளத்திலே எடுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே இதனைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பத்தினரை நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும், அவர்களுடைய குடும்ப தலைவருடைய பொறுப்பை பற்றி மிக தெளிவாக சொன்னார். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுடையார் விஷயத்திலே அவர் மிக கண்காணிப்பாளராக இருக்க கடமைப்பட்டிருக்கிறார். நாளை மறுமை நாளில் அவருடைய அந்த கண்காணிப்பை பற்றி அல்லாஹ் அவரிடத்திலே விசாரிக்க இருக்கிறான், அவர் விசாரிக்கப்படுவார். அதே போன்று ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீடு, கணவனுடைய பிள்ளைகள் தொடர்பாக அவள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவார். அவளும் ஒரு கண்காணிப்பிலே இருக்கிறாள். அந்த கேள்வி கணக்கிலே அவள் சரியாக பதில் கொடுக்கும்படியுமாக இருந்தால் தான் அவள் தப்ப முடியும். ஏன்? அல்லாஹு தஆலா எப்படி உன்னுடைய கண்காணிப்பு என்று கேள்வி கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியவாறு ஒவ்வொரு பெற்றோருடையதையும், அல்லது ஒவ்வொரு தாய்மார்களுடையும் கண்காணிப்புகள் இருக்கிறதா என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடி, ஒரு பிரம்பை நீங்கள் அவர்களுடைய கண் படக்கூடிய வகையில், கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையிலே கொழுவி வையுங்கள் என்று சொன்னார், தொங்கு விடுங்கள் என்றார். ஏ, அவர்களை திருத்துவது, அவர்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்காக. இந்த கடமையை நாங்கள் உரிய சந்தர்ப்பத்திலே செய்யாமல் விட்டால் அநேகமானவர்கள் எப்பொழுது செய்ய நினைக்கிறார்கள் என்றால் தலைக்கு மேலால் வெள்ளம் போனதன் பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் பல விஷயங்களை உள்வாங்கி பல அறிவுகளையும் பெற்று மார்க் அறிவிலே மிக குறைவாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அவர்களை திருத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் உடைத்துக் கொண்டு போய்விடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அவர்களுடைய கதைகளை கேட்பதாக இல்லை. ஆனால் உண்மையான விசுவாசி அந்த சிறு பராயத்திலேயே, இளம் பருவத்திலேயே குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய ஒரு பாதி ஒரு இலட்சியமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பெறுவது என்பது, அவர்களுக்கு கிடைப்பது என்பது, இந்த உலகத்தை பொறுத்தவரையில எப்படி கருதுகிறார்கள் என்றால், என்னுடைய அதாவது வயது போன அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிக்க வேண்டும், அவர்கள் எனக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், நாளை நான் ஒரு வயது முதிர்ந்தவனாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய பிள்ளை எனக்குரிய அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே தான் அநேகமானவர்கள் உலக சிந்தனையின் அடிப்படையிலே பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியை பொறுத்தவரையில் அவர்களுடைய இலட்சியம் தன்னுடைய குழந்தை ஒரு விசுவாசியான, உண்மையான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர்த்து எடுப்பதுதான் அவருக்குள்ள ஒரு பாரிய ஒரு கடமையாக இருக்கு. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், இன் கத்தம அமலுஹு இல்லா மின் ஸலாத், அவனுடைய அமல்கள் எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும். அமல்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் 3 விஷயங்களை தவிர, 1 சதகா ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது வஇல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனம் கொடுக்கக்கூடிய கல்வி. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை. இப்ப இந்த மூன்றும் தான் ஒரு மனிதன் மரணித்ததன் பிறகும் அவனுடைய கபருக்கு நன்மை பெற்று தரக்கூடிய விஷயங்கள். இந்த மூன்றை தவிர வேறு எந்த ஒரு வாய்ப்பும் ஒரு மனிதனுக்கு இல்லை. ஒரு மனிதன் ஒரு பள்ளி கட்டுகின்ற விஷயத்திலே, அல்லது ஏதாவது ஒரு நிலையாக தொழில்படக்கூடிய ஏனைய மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வகையில் ஒன்றை அமைத்து விட்டு போய்விட வேண்டும். அது குர்ஆனை வைப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு கிணறு கட்டி கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு மரத்தை நட்டுவதாக இருக்கலாம். எதுவாவது ஒரு பொதுவான ஒரு வேலையிலே, தன்னுடைய சுயநலம் இல்லாத ஒரு வேலையிலே அவர் நன்மையை நாடி ஈடுபடுவார். இனி அந்த அவர் அமைத்த அந்த பொருள் தொழில்படும் காலமெல்லாம் அவருக்கு அந்த நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அதே போன்று ஒருவர் நல்ல கல்வியை விட்டு செல்கிறார். நல்ல கல்வி என்றால் மார்க்க கல்வி, தீனுடைய விஷயத்திலே உதவி செய்யக்கூடிய ஒரு கல்வியை விட்டு செல்கிறார். அப்படியான அந்த கல்வியின் மூலம், அந்த நூலின் மூலம், அந்த புத்தகத்தின் மூலம் யார் யாரெல்லாம் பிரயோஜனப்படுகிறார்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு, அதன் மூலம் அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த விஷயம்தான் ஒரு சாலிஹான பிள்ளை. அந்த சாலிஹான பிள்ளை அவர்களுக்கு துஆ செய்யும் காலமெல்லாம் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் அநேகமானவர்களுடைய இலட்சியம் அது அல்ல, அதனை பற்றி சிந்தனையே இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு சாலிஹான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, நாளை நாம் மரணித்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த பிள்ளைகளை விட்டு போகின்றோமா என்பதை பற்றிய எந்த ஒரு கவனமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய பெற்றோர்கள் அநேகமானவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஸஹீஹுல் அதபுல் முஃரத் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, யுர்ஃபஉ லில் மய்யித் பஅத மௌத்ஹி தரஜது, ஒரு ஜனாஸா அது மரணித்ததற்கு பிறகு அது அந்த ஜனாஸாவாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே அதனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். ஒரு ஜனாசா மரணிக்கும் பொழுது அதனுடைய அந்தஸ்து ஒரு விதமாக இருக்கும், ஆனால் மரணித்ததற்கு பிறகு அதனுடைய அந்தஸ்து உயரும். அந்த ஜனாசாவுக்கே ஒரு ஆச்சரியம், ஐ ரப்பி ஐய ஷையின், அந்த ஜனாசா கேட்கும், என்னுடைய ரப்பே எதற்காக எனக்கு இந்த பதவி உயரும், என்னுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது, இது எதற்காக, ஏன் நான் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு அந்தஸ்து எனக்கு இருந்தது, அதை விட அந்தஸ்து கூட்டப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ஜனாசா கேட்கும். அதற்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பதில் யுகாலு, அதற்கு சொல்லப்படும், வலதுக இஸ்திக்ஃபார் லக, உன்னுடைய குழந்தை உனக்காக இஸ்திக்ஃபார் செய்தது, பாவ மன்னிப்பு கோரியது, அதனால் தான் உனக்கு இந்த அந்தஸ்து கூடியிருக்கிறது என்று அவருக்கு பதில் சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல சுனன் இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலும் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லத்துர்ஃபஉ தரஜதுஹு ஃபில் ஜன்னா, ஒரு மனிதருக்கு சுவனத்திலே அவருடைய அந்தஸ்து கூட்டி கொடுக்கப்படும், உயர்த்தி கொடுக்கப்படும். ஃபயகூல், அவர் கேட்பார், அன்னா ஹாதா, இது எதற்காக வேண்டி என்று. ஃபயகாலு, அவருக்கு சொல்லப்படும், பித்திகஃபாரி வலதிக லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த அந்த பாவ மன்னிப்பு கோரலின் காரணமாகத்தான் உனக்கு இந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஜனாசா மன்னரே இருக்கின்ற பொழுது அந்தஸ்து கூடுவதாக இருந்தாலும் சரி, அதே போல சுவனத்திலே எங்களுடைய அந்தஸ்து கூடுவதாக இருந்தாலும் சரி, அதற்கு மிக பாரிய ஒரு பங்கு எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்து விட்டு செல்லுவது தான் அதற்குரிய ஒரு சிறந்த ஒரு வழி. அது அல்லாமல் பிள்ளை எங்கே போகிறது, எங்கே வருகிறது, யாரோடு சேருகிறது, என்ன பழக்கத்தில் பிள்ளை இருந்து கொண்டிருக்கிறது, தொழுகிறதா இல்லையா, அதனுடைய நடவடிக்கைகள் என்ன, இதனை பற்றி எந்த கணக்கும் இல்லை. ஓஎல்லிலே பாஸ் ஆகினால் சரி, ஏஎல்லிலே பாஸ் ஆகினால் சரி, நல்ல படிப்பிலே உயர்வான அந்தஸ்தை காட்டினால் போதும், வேறு எந்த இதை பற்றியும் கவனம் இல்லாத பெற்றோர்கள் நாளை மறுமை நாளிலே அவர்கள் கை செய்யப்படுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் கவலைப்படுவார்கள். அந்த ஒரு நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகிவிடக் கூடாது. எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று, முதலாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பகுதியை எங்களுடைய குடும்பத்திலிருந்து நாம் சரியாக ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தீமை எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நாம் கண்டுவிட்டால் உடனே கொதித்து எழ வேண்டும். அந்த உணர்ச்சி எங்களிடத்திலே வர வேண்டும். உடனே அந்த தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த பிள்ளையிடத்திலே நாம் உருவாக்க வேண்டும். ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை தடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளை தானாக அதனை செய்யக்கூடியதாக மாறும். நாம் விட்டுவிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு வயது வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையிடத்திலே அந்த தவறை திருத்த போனால் அது கணக்கே எடுக்காது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பாரி ஒரு பெறுப்பு பெற்றோர்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. உண்மையான விசுவாசிகளை பொறுத்தவரை இந்த உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை நரகம் போய்விடக்கூடாது, என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும். எப்படி நான் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டேனோ அதே போன்று என்னுடைய பிள்ளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு, என்னுடைய குடும்பத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அந்த விசுவாசிக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லிகும் நாரா. விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் அதே போன்று உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்கள். அலைஹா மலாஇகத்துன் ஹிலாலுன் ஷிதாதுன் லா யஅசூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுஅமரு. அதிலே மிக கடுமையான மலக்குமார்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக. அவர்கள் எங்களுடைய பிள்ளை என்று பார்த்து இரக்கமெல்லாம் காட்ட மாட்டார். இவர் என்ன சாலிகான மனிதருடைய பிள்ளை என்று இரக்கம் பார்க்கக்கூடிய தன்மை அவர்களிடத்திலே இல்லை. கடுமையான மலக்குமார்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை கொடுக்கின்ற விஷயத்திலே மிக கடுமையானவர். குல்லமா அராது ஐ யஃரிஜு மின்ஹா உஈது ஃபீஹா, அந்த நரக நெருப்பிலிருந்து தப்பித்து வெளியாக கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த மலக்குமார்கள் உடனே பாய்ந்து பிடித்து உள்ளே தூக்கிக் கொண்டு விடுவார்கள். இது அவர்களுடைய பொறுப்பு. அவர்களுடைய அழுகையோ, அவர்களுடைய மன்றாட்டமோ, அல்லது அவர்களுடைய கெஞ்சுதலோ அந்த மலக்குகளுக்கு வேலையே செய்யாது, ஏறாது. அல்லாஹு தஆலா அவர்களை அப்படித்தான் வைத்திருக்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். யாரும் லஞ்சத்தை கொடுத்து வெளியே வந்து விடலாம் என்று நினைக்க முடியாது அந்த மலக்குமார்கள் விஷயத்தில். அப்படியான மலக்குமார்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கு உபதேசம் செய்கிறார். வெறுமனே நாம் எங்களை பார்த்துக் கொண்டு விட்டு எங்களுடைய பிள்ளைகள விஷயத்திலே அலட்சியமாக இருப்பது ஒரு அல்லாஹையும் மறுமையினாலையும் நம்பக்கூடிய, நரக வேதனையை அஞ்சக்கூடிய, உண்மையாக பிள்ளையிலேயே இரக்கமுடைய பெற்றோர்களுக்கு அது அழகே அல்ல. அவர்கள் செய்ய மாட்டார். அவர்கள் மறுமை விஷயத்திலே பிள்ளையை நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்ற விஷயத்திலே தான் அதாவது முன்னுரிமை கொடுப்பார்களே ஒழிய ஏனைய விஷயங்களிலே அவர்கள் முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா உண்மையான விசுவாசிகளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய ரப்பே, எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் அதே போன்று எங்களுடைய சந்ததியினர் எங்களுடைய குடும்பத்தவர்கள் விஷயத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தி தந்துருவாயாக. அதே போன்று எங்கள் எல்லோரையும் முத்தகீன்களுக்கு அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாக அமைத்திருவாயாக என்று உண்மையான அல்லாஹினுடைய அடியார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே எங்களுடைய பிள்ளைகளை அழகான பிள்ளைகளாக, தீனுடைய விஷயத்திலே கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, உண்மையான முத்தகீன்களுக்கு அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக ஆக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு பிரார்த்தனையும் அதற்கான ஒரு முயற்சியும் எங்களிடத்திலே நிச்சயமாக இருக்க வேண்டும். இதனை நாம் கைவிட்டுவிடக் கூடாது. ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை முயற்சியோடு கைவிட்டு விடாமல் சிறு பராயத்திலிருந்தே, இளம் வயதிலிருந்தே மார்க்க அடிப்படையில் அவர்களை வளர்த்து கொண்டு போனால் நிச்சயமாக இலகுவாகிறது. எங்களுடைய ஒரு பிள்ளையை கரண்டையின் கீழ் உடுத்தக்கூடாது என்று சிறு வயதிலிருந்து நீங்கள் வளர்த்து பாருங்கள். இந்த கரண்டையின் கீழ் உடுத்துவது என்பது அவர்களுக்கு கணக்கே இருக்காது. அதை உடுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், பாடசாலைகளுக்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு கரண்டை கீழ் உடுப்புகளை உடுத்தி அனுப்பிவிடுகிறோம். அவர்கள் பருவ வயதை எட்டுகின்ற பொழுது அந்த ஆடை கரண்டையின் மேல் உடுத்துங்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் இல்லை. அது அவர்களுக்கு கஷ்டமாகிவிடும். தொழுகைக்கு ஏவாமல், தொழும்படி அடிக்காமல், அதனை பற்றி எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் இருந்துவிட்டு 15 வயது அடைந்தவுடன் தொழுங்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொன்னால் அவர்களுக்கு தொழுவது பாரமாக இருக்கும். இந்த நிலைமைக்கு நாங்கள் அவர்களை தள்ளிவிடக் கூடாது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அழகான முறையில் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த எதிர்கால எங்களுடைய சந்ததியும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் கூட நன்றாக பிள்ளை பெறக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் அதிகமான பிள்ளைகளை பெறுவார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு அவர்கள் இஸ்லாத்திலே வளர்வதை கொண்டு நான் மறுமை நாளிலே என்னுடைய உம்மத் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நான் சந்தோஷப்படுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். பிள்ளைகள் அதிகமாக கிடைக்கிறது என்பது அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அந்த பிள்ளைகள் எங்களுக்கு கிடைக்கின்றன என்றால் அவர்களை சாலிகான, சுவர்க்கத்துக்குரிய, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவதுதான் எங்களுக்குரிய சவால். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பாரிய ஒரு வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிவிட்டால் நாளை மறுமை நாளில் எங்களுடைய பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து நாங்கள் சுவனத்திற்குள் நுழையலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், விசுவாசிகள் சுவனத்திலே நுழைவார்கள். அதே போன்று அவர்களை ஈமான் விஷயத்திலே பின்பற்றிய அவர்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து அவர்கள் சுவனத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த ஒரு நிலைமையை தான் நாங்கள் உண்டாக்க வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா எங்களுடைய பிள்ளைகளை வைத்து உலக விஷயத்திலே பெருமைப்படுவதற்காக எங்களுக்கு பிள்ளைகளை தரவில்லை? எங்களுக்கு அதிகமான பிள்ளைகள் இருக்கின்றன. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய திறமைசாலியான பிள்ளைகள். எங்களுடைய பிள்ளைகள் அங்கு ஓதி இருக்கிறார்கள், இங்கு படித்திருக்கிறார்கள், அந்த பட்டம் பெற்றிருக்கிறார்கள், இந்த பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இதற்காக அல்லாஹு தஆலா எங்களுடைய எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை தரவில்லை. அல்லாஹு தஆலா கேட்கிறான், அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலகனாக்கும் அபதன் வாழ்நக்கும் இலைனா லா துர்ஜாவும். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், எங்களை பார்த்து நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, உங்களை நாங்கள் எல்லாம் ஒரு வீண் விளையாட்டுக்காக, நீங்க விளையாடிவிட்டு போவதற்காக இந்த உலகத்திலே நாம் படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் மறுமை நாளில் மீண்டும் எங்களிடத்திலே கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் படைக்கப்பட்டது இந்த உலகத்திலே விளையாடி விட்டு போவதற்காகவோ அல்லது பதவிப்பட்டங்களை பெற்றுவிட்டு போவதற்காகவோ அல்ல. நாளை மறுமை நாளிலே அல்லாஹை நோக்கி நாங்கள் மீண்டும் திரும்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்த்து உண்மையான ஒரு வெற்றியாளர்களாக நாங்கள் செல்வதுதான் எங்களுடைய பாரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டால் அதன்படி நாங்கள் நடந்தால் நிச்சயமாக இந்த இஸ்லாத்துக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறது. நல்ல முறையிலே இந்த இஸ்லாத்தை நாங்கள் கொண்டு செல்லலாம். பல பக்கங்களிலே பறந்து விரிந்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை நாம் கொண்டு செல்லலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்திலே தேறுவார்களா என்று சந்தேகத்துக்கிடமாகத்தான் இருக்கிறது. அநேகமான பகுதிகளிலும் அநேகமான பெற்றோர்களுடைய பிள்ளைகளையும் இந்த கோலத்திலே தான் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் மரணித்து விட்டால் இவர்களுடைய குடும்பத்தினுடைய இஸ்லாம் முடிந்து விட்டது. அந்த நிலைமையிலேதான் அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய பொறுப்பை யார் சொல்வது? நிச்சயமாக பெற்றோருக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் மனிதர்களிடத்திலே அந்த இந்த காரணங்களை சொல்லி தப்பு விடலாம். நான் என்ன செய்ய, நான் திருத்தினேன், அவன் திருந்துவதாக இல்லை என்று திருத்தாமலே வந்து சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹை பொறுத்தவரையில், அல்லாஹுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் எந்த அளவு நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்பது தொடர்பாக அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அநேகமான பெற்றோர்களுடைய இலக்கு தன்னுடைய பிள்ளையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய், அந்த வருமானம் சரியாக கிடைத்து விட்டால் சரி, வேற ஒன்றும் தேவை. மாதா மாதம் அந்த பிள்ளையிலிருந்து ஒரு தொகை எங்களுக்கு கிடைத்தால் அது போதும். வேற அந்த பிள்ளை என்ன கோலத்தில் இருக்கிறது, என்ன பாவிக்கிறது, சரியான இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பது தொடர்பான கவனம் இதனை விட குறைவு. எப்படி உலக விஷயத்திலே கவனம் செலுத்துகிறோமோ, வருவாய் விஷயத்திலே கவனம் செலுத்துகிறோமோ, அதனை விட மார்க்க விஷயத்திலே என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது என்கின்ற விஷயத்திலே உள்ள கவனம் மிக குறைவாக இருக்கிறது. அந்த கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவாறு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு சிந்தனை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பிலே அடி வாங்கினார். இஸ்லாத்தை சொன்னதற்காக கடுமையாக அடி வாங்கினார். அந்த அடி வாங்கிய சந்தர்ப்பத்திலே அவர்களால் இனி இயலாது, ஒரு இடத்துல இப்போ ஒதுங்கி இருக்கிறார்கள். ஒரு மலக்குகள் வந்து கேட்கிறார்கள், இந்த தாய்ப்பாசிகளை அருகாமையிலே இருக்கக்கூடிய மலைகளை கொண்டு வந்து நசுக்கி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வேண்டாம், இவர்கள் தான் இப்படி இருந்தாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளாவது இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர்வார்கள் என்ற ஒரு அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்றார்கள். எதிர்கால ஒரு சந்ததி இந்த இஸ்லாத்திற்கு சீராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே கூட தண்டனை கொடுக்காமல் இந்த இஸ்லாத்திற்கு நல்லதொரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும், எதிர்காலத்திலே வரக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே வளர்த்து இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும், நல்ல ஒரு வெற்றி பாதையில் இஸ்லாத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு துன்பத்தை கண்டும் அவர்கள் தண்டனை கொடுக்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்லவில்லை. அதே போன்றுதான் எங்களுக்கும் நாங்கள் உண்மையிலே சிந்திக்கிறோமா என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுக்கும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பிறகு இந்த இஸ்லாம் இதைவிட உறுதியானதாக, இதைவிட பலம் பொருந்தியதாக, இதைவிட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய பல கிளைகளை விடக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் வளர வேண்டும். அதற்கு 405 பிள்ளைகளை இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்த்தாத்தான் நான் வளர்க்கக்கூடிய ஐந்து பிள்ளைகளையும் அசத்தியத்துக்கு உரமூட்டக்கூடிய பிள்ளைகளாக, ஜாகிலியத்திலே வளரக்கூடிய பிள்ளைகளாக, ஒரு தடவாத சிந்தனை போக்குகளை ஏந்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் எங்கே இஸ்லாத்துக்கு உரமாக இருக்கப் போகிறார்கள்? அவர்களின் மூலமாக எங்கே இஸ்லாம் வளரப்போகிறது? எங்களுடைய கபரோடு அந்த இஸ்லாம் முடிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய பாரிய சிந்தனைகள் எங்களுக்கு தேவை. கண்விழிக்க வேண்டும், தவறுகளை திருத்த வேண்டும், நன்மையான விஷயங்களிலே எங்களுடைய பிள்ளைகளை ஈடுபடுத்த பழக்க வேண்டும், ஒரு பொது விஷயங்களிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நன்மைகள் வந்து சேர்வதற்கும், அவர்களின் மூலமாக எங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்வதற்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்று வளரக்கூடிய பிள்ளைகளை பாருங்கள், அவர்களுக்கு பள்ளியினுடைய மகத்துவம் தெரியாது, தொழுகையினுடைய மகத்துவம் தெரியாது, ஒரு அமீர் கட்டுப்பாட்டினுடைய மகத்துவம் தெரியாது, ஒரு பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற அவர்களுடைய சொல்லை கேட்டுகின்ற நடைமுறைகள் தெரியாது, குர்ஆனுடைய சிறப்புகள் தெரியாது. இப்படி ஒரு ஒரு இருண்ட ஒரு காலத்தை நோக்கி இந்த பிள்ளைகளை நாங்கள் அழைத்து செல்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணங்களாக உலக கல்விகளிலே அதிகூடிய கவனங்களை நாங்கள் செலுத்தியது காரணமாக இருக்கிறது. கவனம் இருக்கலாம், அதனை பற்றி நான் குறையாக சொல்ல வரவில்லை. அந்த கவனங்கள் மார்க்கத்தை மிஞ்சிய கவனங்களாக இருப்பதை பற்றி தான் கவலைப்படுகிறேன். அது எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே என்ன சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் எல்லாம் உலக விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள். வல் ஆகிரத்து ஹைருன் வ அபுகா, ஆனால் சரியாக சிந்திக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவு மறுமைதான் சிறந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அறிவு, ஆனால் மனிதர்களுடைய சிந்தனை போக்கு அவசரமாக என்ன புகழ் கிடைக்கிறதோ, அவசரமாக என்ன நலவு கிடைக்கிறதோ அதனை நோக்கித்தான் மனிதர்களுடைய சிந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் நிரந்தரமாக காலா காலத்திற்கு உழைக்கக்கூடிய சிறந்த ஒரு விஷயத்திலே கவனம் இல்லை. இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எச்சரிக்கிறான். எனவே இஸ்லாம் எங்களுடைய எங்களிடத்திலே சரியாக இருப்பதோடு எங்களுடைய பிள்ளைகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே அந்த இஸ்லாம் சரியாக போதிக்கப்படுவதோடு எங்களுடைய சுற்றுச்சூழலிலும் அந்த இஸ்லாம் சரியான முறையிலே போதிக்கப்படுவதற்கு அடிப்படை எங்களுடைய குடும்பங்களிலே இந்த இஸ்லாம் வளர வேண்டும். நன்மையை தீமையை தடுக்கின்ற பகுதி ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் வர வேண்டும், ஏனையவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் வர வேண்டும். அதே போன்று தவறுகள் விஷயத்தில், பிழையான நடத்தைகள் விஷயத்திலே அடுத்தவர்களை முன்னுதாரணமாக காட்டி அவர்களிலே உள்ள குறைகளை எடுத்து கேடயமாக பயன்படுத்தி தொடர்ந்து அந்த பாவங்களிலே ஈடுபடக்கூடிய தன்மைகள் எங்களிடத்திலே வரக்கூடாது. அல்லாஹு தஆலா நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு பிறகு இந்த இஸ்லாத்துக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த சிந்தனையும் அவாவும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சகோதரரையும், அதே போன்று ஒவ்வொரு சகோதரருடைய குடும்பத்தையும் இந்த இஸ்லாத்திலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தர வேண்டும். أقول قولي هذا